ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 3, கர்மயோகம், பதம் 41. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம் ஜயஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தஸ்மாத் த்வம் இந்திரியாணி யாதோ நியம்யா பரத ரிஷபம் பாபமானம் ப்ரஜாஹியேனம் ஞான விஜ்ஞான நாசனம். தஸ்மாத் த்வம் இந்திரியாணி யாதோ நியம்யா பரத ரிஷபம் பாப்மானம் பிரஜாகியேனம் ஞான விஞ்ஞான நாசனம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். எனவே பரதகுலத்தின் தலை சிறந்த அர்ஜுனா புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலிருந்தே அடக்கி ஞானத்தையும் தன் உணர்வையும் அளிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழித்து விடுவாயாக. ஓம ஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயம் சக்ஷுரன்மிலீதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமோம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினிம் நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத் தேசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யா நாமினே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. தத்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபானுசுதே தேவே பிரணமாமி ஹரி பிரியம். ஹரே கிருஷ்ணா. இப்போ பதம் 41, கர்மயோகத்தலம், கர்மயோகம் அத்தியாயம் 3 இருக்கும். இந்த அர்ஜுனன் கேள்விக்கு கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் ஒவ்வொரு பதங்களாக விடை கொடுத்து கொண்டே வருகிறார். அர்ஜுனன் வந்து ஏன் மனிதன் பாவகாரியங்களை செய்வதற்கு விருப்பம் இல்லாத பொழுதிலும் பாவகாரியங்களில் ஈடுபடுகிறான் அப்படிங்கின்ற கேள்விக்கு பதிலளித்து கொண்டே வருகிறார் கிருஷ்ணர். போன ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் இந்த நித்தியமான எதிரி காமம் அப்படிங்கிற நித்தியமான எதிரி எங்கே அமர்ந்து இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து சொன்னார். இந்திரியம் மனம் புத்தி இந்த 3 இடங்களிலும் காமம் அப்படிங்கிறது வந்து உட்கார்ந்து கொண்டு மனிதனை ஆடி நாட்டி படித்து கொண்டு இருக்கிறது, நம்மளுடைய உண்மையான அறிவை மறைத்து விடுகிறது அப்படின்னு நினைத்து வந்து நம்ம வந்து பார்த்தோம். எப்படி ஒரு சிங்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்கம் என்ன பண்ணுது, சிங்கம் வந்து அதனுடைய உண்மையான சுரூபத்தை மறந்து விட்டு சிங்கம் அப்படிங்கிறத அது மறந்து விட்டு இந்த சர்க்கஸில் என்ன பண்ணுச்சு, அது வந்து ஒரு சாதாரண ஒரு பொம்மை போல் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அது சிங்கம் நினச்சிது அப்படின்னா அங்கேருந்து எல்லாருமே ஓடி போயிடுவாங்க. அதுபோல் நம்ம வந்து இந்த ஆத்மா அப்படிங்கிறத வந்து ரொம்பவும் பிரகாசம். நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நம்ம வந்து இந்திரியம் கிடையாது, நம்ம வந்து மனம் கிடையாது, நம்ம வந்து புத்தி கிடையாது, நம்ம வந்து என்ன அப்படின்னா வந்து ஆத்மா ஸ்வரூபம். நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் பார்த்தோம் அப்படின்னா ஆத்மா. அந்த ஆத்மா தான் வந்து நம்ம வந்து ரொம்பவும் பிரகாசமானது. நேற்று மற்றொரு உதாரணமும் பார்த்தோம், எப்படி நம்ம தமிழகத்தில் உள்ள முன்னாள் முதல்வர் சும்மா அவர் வந்து ஒரு பேருக்கு தான் வந்து முதல்வராக இருந்தார். சுற்றி இருக்கிறவங்கள்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை செய்து கொண்டு இருந்தார். அதுபோல் இந்த ஆத்மாவும் என்ன பண்ணுது, இந்த இந்திரியம் மனம் புத்திங்கிறது வந்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. இந்த பதங்களில் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரத குல தோன்றலே அர்ஜுனா இந்த காமம் அப்படிங்கிறத வந்து இந்த எதிரியை ஆரம்பத்திலிருந்தே அடக்கி அறவே ஒழித்து விடுவாயாக அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா இந்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து வயலில் வந்து பயிர் நடுறோம், நிறைய வந்து விளைச்சல் நிலங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த விளைத்தல் நிலங்களில் போயிட்டு நிறைய புல்கள், கோரை புல்லாம் வந்து பக்கத்தில் வந்து நிறைய முளைக்கும். அது என்ன பண்ணோம், நம்ம வந்து ஆரம்பத்திலே அதை பிடுங்கிறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அது வந்து நம்மளோட சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல நெல் கதிர் இருக்குது, ஏதோ ஒரு கடலை செடி இருக்குது அப்படின்னா அதவே வந்து இந்த இந்த புல்லுகள்லாம், இந்த கோரைகள்லாம் என்ன பண்ணும், முளைச்சி 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 அந்த சில நேரத்துங்களில் நம்மளோட பயிருக்கு மேலே கூட வந்து வந்துடும் வந்துடும். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த வந்து அந்த கோரை புல்லுகளை வந்து நம்ம பிடுங்காத விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும், அது பாட்டுக்கு ஏகப்பட்டது வளர்ந்துடும். அதுபோல் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவையில்லாத ஆசைகளை, காமத்தை ஆரம்பத்திலிருந்தே அடக்கிவிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுபோல் நம்ம வந்து ஆரம்பத்திலே அடக்காத விட்டுட்டோம் அப்படின்னா அது புல்லுக்கு மேலேயும் வந்து எப்படி அந்த கோரை புல்லுக்கள் வளர்ந்து போய் விடுகிறதோ, சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல்லுக்கு அந்த கோரை புல்லுகள்லாம் முளைத்து 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 நம்மளோட பயிர் செடி கொடிகளே வந்து என்ன பண்ணும், அது போட்டு அப்படியே அமுக்கிடும். அதுபோல் இந்த காமம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலேயே அறுக்கலை அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும், நம்மளை வந்து அழித்தே விடும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இந்த பௌதிக லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு ஆன்மீக அறிவு அப்படிங்கிறது வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால, இந்த விஞ்ஞான முன்னேற்றம் அப்படிங்கிற தவறுதலான பிரச்சாரத்தினால் என்ன ஆகிறது அப்படின்னா, மனிதன் நினைத்து கொள்கிறோம், நம்மெல்லாம் நினச்சிக்கிறோம் நம்ம வந்து பயங்கர ஆடம்பரமாக இருந்தால் தான், லக்ஸுரியாக உலகத்தில் உள்ள எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தால் தான் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், வந்து எல்லாமே இருக்கணும், வந்து ஆடம்பரமாக லக்ஸுரியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறோம். அதை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆடம்பரத்தை வச்சுக்கிறது வந்து தவறு கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதை சம்பாரத்தனை செய்வதற்கு நம்மளுடைய 50% வாழ்க்கை முடிந்துவிடும். எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து பயங்கர ஆடம்பரமாக ஒரு சாதாரணமாக இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை. அதே வந்து பயங்கர ஆடம்பரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணும், அதுக்கு உழைச்சி தானே வேணும், அது எங்கேயும் கூரையிலேருந்து ஜிம் பூம்பா மாதிரி கூரையிலேருந்து எங்கேயும் கொட்ட போகிறது கிடையாது, அது கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணோம், மாடு மாதிரி உழைக்கணும். இந்த இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் உழைக்க வேண்டி இருக்கிறது, எதன் காலமாக ஆடம்பரத்தை விரும்புவதாக. முன்னாடி காலத்தெல்லாம் வந்து சாதாரணமாக மக்கள் வந்து இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணோம், நம்ம வந்து அத்தியாவசிய தேவைகள் அதிகமாகி விட்டது, அதிகமாகி விட்டதுனால அந்த பொருட்கள் சேர்ப்பதிலேயே வந்து நம்மளோட 50% வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அப்படி வாழ்க்கையை சேர்த்த பொருளை சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை பாதுகாப்புதல் தான், ஒரு அழகான பொண்ணை வந்துட்டு திருமணம் பண்ணிட்டா போதுமா, அதை வந்து ஒழுங்காக பாதுகாத்தா தானே அந்த அழகு அப்படியே இருக்கும். அதுபோல் இந்த லக்ஸரி பயங்கரமாக விலை மதிப்பு உள்ள பொருட்களை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து தொட்டு 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 துடைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் தொடச்சி 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 பத்திரமாக அதை பாதுகாக்கிறதுல நம்மளோட மீதி உள்ள வாழ்க்கைனால வந்து போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு நாள் நம்ம அந்த விலை உயர்ந்த பொருள் என்றைக்கோ வந்து உடஞ்சி போச்சு, எங்கேயோ காணா போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அழுவும், ஐயோ போயிடுச்சே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பொருள் ஆச்சு, இவ்வளோ பயங்கர விலையாச்சு, அது இது போயிடுச்சே, உடஞ்சி போயிடுச்சே, அது வந்து திருடி காணா போயிடுச்சு அப்படின்னு வந்து உட்காந்து மனுஷன் வந்து அழுகுறான். அதனால தான் முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த விலை உயர்ந்த பொருட்களை வந்து வாங்குவதற்கு பணம் வேணும், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுல 50% நாள் நம்மளோட முடிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறதுல மீதி வாழ்க்கை நம்மளது முடிஞ்சு போய்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, சில நேரங்களில் அது உடஞ்சி போச்சுனாலும் சரி இல்லை காணா போச்சுனாலுங்கிறது பயங்கர துக்கம். அதுக்கு பதில் தான் சில பிரபுபாதரும் எங்கே இப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆன்மீக ஞானம், பகவத்கீதை, பாகவதம் போன்ற ஆன்மீக ஞானங்கள் இருக்கிறதோ அப்போ தான் நமக்கு வந்து சரியாக புலப்படும். சில பிரபுபாதர் ஆங்கிலத்தில் சொல்வார், சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் அப்படிம்பார். சாதாரணமாக வந்து வாழ்க்கையின் அத்தியாவசியம் என்னென்னையோ அதை மட்டும் வைத்து கொண்டு நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து உண்மையான சுகம் அப்படிங்கிறது, வந்து அத்தியாவசிய தேவையை வைத்து கொண்டு வாழ்கிறதான் வந்து உண்மையான சுகம். ஆனால் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு, இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி எல்லாம் கஷ்டப்பட்டு, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருக்கிறது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் ஸ்லிப்பர் போட்டு நடக்க மாட்டாங்க, காலணி போட்டுட்டு நடக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி யாருனா வந்து கிராமப்புறங்களில் போயிட்டு யாருனா தப்பி தவறி செருப்பு போடாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஐயோ இவன் என்னடா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எல்லாருமே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா யாருமே செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. செருப்பு போட்டு நடக்கலைன்னா அது என்ன ஆகும், இப்போ தான் பெருசாக வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு பெரிய வீடியோலாம் போட்டு அக்கு பஞ்சு செருப்பு போடாமல் போனால் நல்லது அப்படின்னு. ஏன் நல்லது அப்படின்னா அக்கு பஞ்சர் ஆகுது செருப்பு. இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், விஞ்ஞானத்தின் அறிவின் மூலம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கையிலையும் நம்மளோட கால்லையும் தான் எல்லா விதமான நரம்புகளும் வந்து சேருகிறது. அந்த சேர்றதுனால இப்போ மனுஷன் என்ன பண்ணான், அந்த காலத்தில் வந்து செருப்பு போடாமல் போயிட்டே இருந்தான், அதுவாக வந்து அக்குபஞ்சர் ஆகிடுச்சு. அதுவாக சின்ன சின்ன கல்லெல்லாம் குத்தி 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 மனுஷன் வந்து நிம்மதியாக வந்து சுகமாக இருந்து ஆரோக்கியமாக இருந்தான். இப்போ என்ன பண்ணான், நம்ம ஆடம்பரம் அப்படிங்கிறதுல செருப்பையும் சூவையும் போட்டு அது அக்குப்பஞ்சரே வந்து ஆக மாட்டுது. அக்குப்பஞ்சர் ஆகாதனால என்ன பண்ணுது, உடலில் நம்மளுடைய நரம்புகள் நிறைய நரம்புகள்லாம் இருக்குது. அந்த நரம்புகளில் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு உதாரணத்துக்கு நிறையா வந்து எண்ணெயை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆயில் பொருட்கள் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நரம்புகளில் அங்கங்கன்னா போயிட்டு முடிச்சு முடிச்சு மாதிரி விழுந்துடும். அப்போ நம்ம என்ன நடைப்பயிற்சி பண்ணும்போது இந்த அக்குப்பஞ்சு வந்து செருப்பு போடாமல் நடந்தோம் அப்படின்னா அங்கே வந்து காலில் கல்லெலாம் அப்படியே குத்தும். அந்த குத்தும் போது என்ன ஆகும், இங்கே இருக்கிற நரம்புகளில் எல்லாம் இருக்கிற எங்கன்னா அது எங்கன்னா அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட, ரத்தக் குழாய்களில் எங்கன்னா அடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட அந்த நரம்பு வந்து நம்ம கால்லையும் கையிலையும் வந்து எல்லாமே வந்து எல்லாமே கனெக்ஷன் ஆகிருக்கு, எல்லாமே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே காலில் எங்கன்னா குத்தும் போது அது என்ன பண்ணோம், எங்கேயோ ஒரு நரம்பு வந்து அடைச்சிருந்துனா கூட அது வந்து எடுத்துக்கிட்டு மனிதன் வந்து எந்த விதமான நோய் வாயும் இல்லாமல் மனிதன் இருந்தான். ஆனால் இன்றைக்கி ஆடம்பரம் அப்படிங்கிற பேரில் பார்த்தோம் அப்படின்னா மனிதன் நோய் வாய் பெற்றிருக்கான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் செல்வந்தன் அப்படின்னா எவன் ஒருத்தன் வந்து உடல் நலம் நன்றாக இருக்கிறதோ உண்மையால் அவன்தான் வந்து சுகமாக இருக்கிறான், அவன்தான் வந்து செல்வந்தர். யார் ஒருத்தனை வந்து ஆடம்பரமாக இருந்துட்டு எப்போவும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருந்தால் அது என்ன வாழ்க்கை? அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பகவத்கீதையில் பகவான் சொல்கிறத மாதிரி ஆரம்பத்திலேருந்து வந்து இதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த இந்த காமம் அப்படிங்கிறத வந்து ஆரம்பத்திலேயே அடக்கி விடு அப்படின்றார். அதுபோல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத்தியாவசியமாக என்னென்ன தேவையோ அதை மட்டும் வைத்து சுகமடைய வந்து கற்றுக்கணும். அதுபோல் பகவான் நேற்று நம்ம உதாரணங்கள் பார்த்தோம், இந்த இந்திரியங்கள்லாம் எது எதுக்கெல்லாம் ஆசைப்படும், எப்படி எப்படிலாம் ஓடும் அப்படின்ட்டு. சாதாரணமாக இப்போ கண் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு அழகான ஒரு ஆணை பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது யாரையுமே வந்து நம்ம வந்து சாலையில் நடந்து போயிட்டு இருக்கோம், அப்போ யாருமே பார்க்காம போக முடியாது. நம்ம வந்து குருடு மாதிரி கண்ணை மறைச்சிக்கிட்டே வந்து போக முடியாது. எல்லாரையும் மனிதர்களை வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்து தான் வந்து செய்ய வேண்டும், யார் யாரெல்லாம் முன்னாடி இருக்கிறாங்களோ. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வந்து முதல் தடவை பார்த்துட்டோம், ஒரு அழகான பொண்ணு போகிறா, அழகான ஆண் வரான் அப்படின்ட்டு. பார்த்த உடனே என்ன பண்ணுறோம், ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் பார்க்கறதுக்கு பார்க்கக்கூடாது. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், ஆரம்பத்திலே அடக்கி விடு இந்த இந்திரியங்களை அப்படின்றார். இல்லை நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆரம்பத்திலே அடங்காத நம்ம என்ன பண்ணோம் நினைக்கணும்னா, நம்ம புத்தியின் கூர்மையோட இந்த பெண்ணை நம்ம பார்த்தோம் நமக்கு பிரச்சனை உண்டாகிவிடும், இந்த ஆணையை நம்ம பார்த்தோம் பிரச்சனை உண்டாகிவிடும். அதனால ஆரம்பத்திலே இருந்து அதிலிருந்து தடுத்துறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த கண்ணை விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், மறுபடியும் பார்க்கும் அந்த அழகான ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்க்கும். அது பார்த்ததுக்கப்புறம் ஒரு படம் எடுத்து வச்சுக்கோம், இந்த கண் என்ன பண்ணோம், ஒரு படத்தை எடுத்து அதை வந்து நம்மளோட மனசுக்கு அனுப்போம். அது மனசுக்கு அனுப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த மனசு வந்து அப்படியே கனவு காண ஆரம்பிக்கும், ஆஹா ஆஹா இப்படி அனுபவிக்கலாம் அப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கனவு வந்து மனது வந்து ஒரு பெரிய ஒரு வீடு கட்டும், மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய வீடு கட்டி அதுக்கப்புறம் கண்ணுக்கு சொல்லும், ஓகே நீ வந்து ப்ரொசீட் பண்ண, நீ வந்து இன்னும் மறுபடியும் பார் அப்படிங்கும். அப்போ மறுபடியும் ஒரு அழகான பெண்ணையும் ஆணையை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, பிரச்சனைகளை உண்டாக்கி விடுகிறது. அதனால தான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, வந்து ஒரு ஆரம்பத்திலே அடக்கி விட வேண்டும். எங்கெங்கெல்லாம் வந்து புலன்கள் தப்பு காரியத்தில் ஈடுபடுகிறதோ, எங்கெங்கெல்லாம் வந்து காமத்தின் காரணமாக ஈடுபடுகிறதோ புலன்கள், இது வந்து இப்போ உதாரணம் பார்த்தது வந்து கண்ணு மட்டும், நம்ம நேற்று உதாரணம் பார்த்தோம் நம்ம நாக்கு. நாக்கு சில பேர் வந்து என்ன பண்ணோம், நம்மளுக்கு இந்த நாக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அந்த நாக்கையும் ஆரம்பத்திலே இருந்தே யாருக்கிட்டனா இப்போ போகிறோம் பேச போகிறோம், அவர்கிட்ட வந்து சில பேர்கிட்ட வந்து பேசினாலே சண்டை வந்துடும். அப்போ அந்த மாதிரி இருக்க இடத்துல என்ன பண்ணிக்கணும், நம்ம பேசாமையே வந்து முடிஞ்சவரை வந்து அவர் என்ன கேள்வி கேட்குறாரோ அதுக்கு பதில் சொல்லிட்டு நிம்மதியாக இருந்துக்கணும். அவர்கிட்ட போய் தேவையில்லாத நம்ம பேசினோம் அப்படின்னு என்ன ஆகும், அதுக்கப்புறம் நேற்று நம்ம பார்த்த மாதிரி இந்த பல்லு, இந்த குண்டன் வந்து என்ன பண்ணோம், பல்லில் குத்தம்போது 32 பல்லு கீழே விழுந்துருச்சுல, அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், இந்த நாக்கை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், ஆரம்பத்திலே அடக்கி விடு அப்படின்னு சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாகனத்தில் போயிட்டே இருக்கோம், ஒருத்தர் சொல்கிறாரு அங்கே கிணறு தோண்டி வச்சுருக்காங்கப்பா ரோட்டில் அங்கே போகாத அப்படிங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம புத்தி கூர்மையாக இருந்துச்சுன்னா நம்ம ஆரம்பத்திலே கிருஷ்ணர் இங்கே சொல்கிற மாதிரி அடக்கி விடு அப்படின்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம், சரி இங்கே குழி தோண்டியிருக்காங்களா வேறு வழியில் போயிடுவோம். நம்ம என்ன பண்ணுறது, இல்லை 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 போய் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் குழிக்குள்ளே விழுந்துறது. அதுபோல் இந்திரியங்களும் என்ன பண்ணுவோம், ஆரம்பத்திலே அது அங்கே போகும்பொழுதே அதை அடைக்கிறணும். அப்படி அடக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து இருக்காது. ஒரு இன்னொரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு ஏங்க அங்கே வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குது அந்த பக்கமாக போகாதீங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணோம், புத்தி கூர்மையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ஆரம்பத்திலே வந்து வேறு வழியில் வந்து போயிடலாம். ஆனால் அங்கே போனால் அப்படின்னா மாட்டிக்கும். அதுபோல் தான் அங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த இந்திரியங்கள் எல்லாமே தவறான வழிகளில் எடுத்து சென்று விடும் இந்த காமம் அப்படிங்கிறது. அந்த புத்தியின் கூர்மையாக அதுக்கு தான் சொல்கிறார் பகவத்கீதையில் வந்து, பகவான் பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படித்து படித்து புத்தியை கூர்மையாக்கி கொண்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இந்திரியம் போகுதுங்கிறதே நமக்கு தெரியாது. சில நேரத்தில் இந்த இந்திரியம் வந்து நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது, அது போய் தப்பான வழியில் விட்டுடும் அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரியாது. அதனால தான் சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது, பகவத்கீதையை படிக்கும் பொழுது நமக்கு வந்து தெரிய வரும். எப்படி பகவான் ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்கிறார், நம்மளோட ஆமையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆமை பக்கத்தில் அந்த நீங்கள் வந்து ஆமையை சாதாரண பார்த்தோம்னா அது கை காலையெல்லாம் வெளியில் தான் இருக்கும், அந்த ஓட்டிலேருந்து வெளியில் இருக்கும், அது பாட்டுக்கு அப்படியே அப்படியே நகர்ந்து 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 போகும். ஆனால் எப்போ வந்து ஒரு ஆபத்து வருதுன்னு தெரியுதோ அது உடனே பட்டுன்னு உள்ளே இழுத்துக்கும், உடனே கை கால் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அது பட்டுன்னு உள்ளே இழுத்துக்கும். அப்போ இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து லாரியை விட்டிங்கன்னா கூட, லாரி அது மேலே ஆமை மேலே போச்சுன்னா கூட அது என்ன ஆகுது, அந்த ஆமைக்கு ஒன்றுமே வந்து ஆகாது. இந்த ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை நம்ம வாழ்க்கையை புரிந்து கொண்டு கடைபிடித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும். அதுபோல் இந்த ஆமை எப்படி ஆபத்து வரும்பொழுது பட்டுன்னு எல்லாத்தையும் உள்ளே இழுத்து கொள்கிறதோ அதுபோல் நம்மளும் என்ன பண்ணோம், இந்த இந்திரியங்களும் சரி மனதையும் சரி இந்த புத்தியும் சரி எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதுங்கிறது தெரிகிறதோ அப்போ வந்து என்ன பண்ணோம், பட்டுன்னு உடனே வந்து இழுத்துக்கணும். எப்படி நம்ம வந்து புல்லு புல்லு இருக்குது அப்படின்னா அந்த கோரை புல் முளைக்கும் பொழுதே பிடுங்கி விடுகிறோமோ அதுபோல் நம்ம என்ன பண்ணோம், இந்த இந்திரியத்தை வந்து பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இழுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனைகளுமே வந்து வராது. ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சாங்க, அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, அது வந்து நிம்மதியாக இருந்து அங்கேயும் ஓடிக்கிட்டு சுதந்திரமாக வந்து இருந்துச்சான். ஒரு நாள் அந்த காக்கா வந்து ஒரு அன்னப்பறவையை போய் பார்த்துச்சான். அந்த அன்னப்பறவையை பார்க்க, அந்த அன்னப்பறவையை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல சுகமாக அது இருந்துச்சு. என்றைக்கு இந்த அன்னப்பறவையை பார்த்துச்சோ அன்னைக்கு அந்த அன்னப்பறவைகிட்ட போய் கேட்டுச்சான், ஆஹா நான் வந்து ரொம்பவும் கருப்பாக இருக்கேன், என்னை எல்லாமே காக்கா காக்கான்னு சொல்கிறாங்க, யாருக்குமே எனக்கு வந்து காக்கானா காக்கானாவே பொதுவாக யாருக்குமே வந்து பிடிக்காது, என்னை வந்து யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னிச்சான். நீ ஆனால் வந்து அன்னப்பறவை வந்து அழகாக வந்து வெள்ளை கலரில் இருக்க, உன்னை வந்து நீ வந்து ரொம்பவும் ஆனந்தமாக இருக்கிற, உன்னை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்னு வந்து அந்த காக்கா வந்து அன்னப்பறவைகிட்ட சொன்னிச்சான். அப்போ வந்து அன்னப்பறவை நினச்சி தான், ஆமாம் ஆமாம் நானும் வந்து சுகமாக தான் இருந்தேன், எது வரைக்கும் அப்படின்னா எப்போ வந்து ஒரு கிளியை வந்து பார்க்குற வரைக்கும் நானும் சுகமாக தான் இருந்தேன், ஆனால் என்றைக்கு நான் வந்து ஒரு கிளியை பார்த்தனோ அன்னைக்கு வந்து எனக்கு சுகமாக போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு நிறத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் இந்த கிளியை பார்த்தோம் அப்படின்னா அது இரண்டு வர்ணமாக இருக்குது, ரெண்டு கலரில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கிறது, அதனால் வந்து அதுதான் வந்து நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த அன்னப்பறவை சொன்னிச்சான் இந்த காக்காட்ட. உடனே இந்த காக்கா போயிட்டு இந்த கிளிகிட்ட போய் கேட்டுச்சான், கிளியே கிளியே நீ வந்து ரொம்பவும் சுகமாக இருக்கிற, நீ வந்து ரொம்பவும் ஆனந்தமாக இருக்கிற, அப்படின்னு சொல்லி அண்ணா பறவை சொல்லுது, ஏன் அப்படின்னா நீ ரெண்டு கலராக இருக்க அப்படின்னு சொன்னிச்சான். இந்த கிளி சொன்னிச்சான், நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் வந்து நிம்மதியாக இருந்தேன். எது இப்போ எது வரைக்கும் அப்படின்னா, எப்போ நான் வந்து ஒரு மயிலை பார்த்தனோ, மயிலை பார்க்குற வரைக்கும் நானும் வந்து அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், நானும் வந்து நிம்மதியாக தான் இருந்தேன். ஆனால் எப்போ நான் வந்து மயிலை பார்த்தனோ, அந்த மயில் வந்து பல வர்ணங்கள் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. அதனால் மயில் தான் வந்து ரொம்பவும் நிம்மதியானது, ரொம்பவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு நினச்சான். உடனே இந்த காக்கா என்ன பண்ணிச்சு, நேராக மயில்கிட்ட வந்து போச்சான். மயிலே மயிலே, நீ தான் வந்து ரொம்பவும் ஆனந்தமாக இருக்க, ஏன் அப்படின்னா நீ வந்து நிறைய வர்ணங்களில் இருக்க அப்படின்னு சொல்லி இந்த கிளி வந்து சொன்னிச்சே அப்படின்னு வந்து சொல்லுது. அவள் உடனே இந்த மயில் சொல்லுது, அட போப்பா, நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த காக்கா சொல்லுது, ஏன் வந்து நீ ரொம்பவும் அழகாக இருக்கிற, அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூங்காக்கல்ல, இந்த ஜூவில் என்ன பண்ணியிருக்காங்க, உன்னை வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உன்னை பார்க்க வராங்க, பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க, வந்து நீ வந்து ரொம்பவும் அழகாக இருக்காங்க, நான் வந்து என்ன காக்கா கருப்பாக இருக்கேன், என்னை வந்து யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, நீ வந்து ரொம்பவும் அழகாக இருக்க, ஆனந்தமாக இருக்க அப்படின்னு வந்து சொல்லிச்சு. அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயில் வந்து சொன்னிச்சான், என்னன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வந்து நான் ஒரு காக்கா மாதிரி இருந்தால் வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்கும், ஏன் அப்படின்னா எங்களெல்லாம் பிடிச்சி இந்த ஜூவில் வந்து போட்டுடுறாங்க, ஜூவில் போட்டு ஒரு கம்பிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க, அடைச்சி வச்சுட்டு நாங்கள் அழகாக இருந்தாலும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், அடைச்சி வச்சுறதுனால நான் எங்களால் எங்கேயுமே வந்து சுதந்திரமாக வந்து பறக்கவே முடியல, அதனால் எங்களுக்கு நாங்களாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு காக்கா மாதிரி இருந்தால் இந்த காக்காவை யாரும் பிடிச்சி அந்த வலைக்குள்ளே போட மாட்டாங்க, காக்கா அது பாட்டுக்கு எங்கே வேணாலும் பறக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், அது பாட்டுக்கு சுதந்திரமாக இருக்கும்பா அப்படின்னு இந்த மயில் வந்து சொன்னிச்சான். அதுபோல் வாழ்க்கையில் நம்மவும் வந்து யாருடையும் வந்து ஒப்பிடக்கூடாது, ஒப்பிடும்போது தான் இந்த காமம் அப்படிங்கிறத அதிகரிக்கிறது. நம்ம மனிதன் வந்து யாரையும் யாரையிடம் கடவுள் என்னென்ன யார் யாருக்கு படி அளந்திருக்கிறாரோ அதை வைத்து சாதாரணமாக எவ்வளோ அத்தியாவசிய தேவையோ அதை வைத்து நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சுகமாக இருக்கும். இந்த காமம் அப்படிங்கிறத வந்து இந்த இங்கே அந்த நம்மளுடைய உண்மையான அறிவை வந்து மறைக்கவே மறைக்காது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களோட ஒப்பிடும் பொழுது அவங்களோட பயணம் வேறு, நம்மளோட பயணம் வேறு, எல்லாருடைய பயணம் வந்து ஒன்று கிடையாது. ஒரு சில பேர் வந்து மலேசியாவுக்கு போகலாம், இன்னொருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறோம், அதுபோல் ஒவ்வொருத்தருடைய பயணமும் வேறு. நம்மளோட கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாறு போல் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதை வைத்து இந்த காமத்தை என்ன பண்ணும், நம்ம ஆரம்பத்திலேருந்து அடக்கி நம்மளோட எவ்வளோ இருக்குதோ அதை வைத்து சுகம் அடைய கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உண்மையான இந்த ஆத்மாவினுடைய அறிவு மறைக்கப்படாமல் இருக்கும் பொழுது நம்ம அப்போ தான் வந்து பகவானை பற்றி சிந்தனம் செய்ய முடியும். நேற்று நம்ம சொன்னது போல் நம்ம இந்த இந்திரியங்களில் எல்லாத்தையுமே கொண்டு போய் பகவானுடைய சேவையில், குறிப்பாக பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடுத்தணும் எல்லா விதமான இந்திரியங்களும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த இந்திரியங்கள் எல்லாமே தானாக வந்து இந்த பதத்தில் பகவான் சொல்கிறது போல் அதை ஆரம்பத்திலே அடக்கி விடுற மாதிரி பகவானுடைய சேவைகளை ஈடுபடுத்தும் பொழுது எல்லாமே இந்த இந்திரியங்கள் எல்லாமே அடங்கிவிடும். அடங்கி விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட உண்மையான சொரூபம் பகவானை பற்றி பக்தி செய் பகவானை பற்றி பக்தி செய்து நம்ம வாழ்க்கையில் மிகவும் ஆனந்தமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.